2018 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத தென்றல் இதழில் பாசு ரமணன் அவர்களின் மேலும் வாழ்வில் பகுதியில் வா வே சு ஐயர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அது 1908 ஆம் வருடம் லண்டனில் ஒரு இந்திய விடுதி. அதில் இந்தியாவில் இருந்து மேற்படிப்புக்காக சென்றிருந்த ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மாணவர்கள் தங்கியிருந்தார்கள். கட்டுப்பாடுகள் அதிகமுள்ள விடுதி என்பதால் அதில் 10 பேர்தான் தங்கியிருந்தனர். மாணவர் அல்லாதவர்களும் சிலர் இருந்தனர். அவர்களில் சிலர் புரட்சி குழுவில் சேர்ந்து பயிற்சி பெற்றவர்களும் கூட. மறுவாரம் தீபாவளி அந்த விடுதியில் தங்கியிருந்தவர்களுக்கு அது பெரிய கொண்டாட்டம் அல்ல என்றாலும், ஒரே ஒருவருக்கு மட்டும், லண்டனில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரையும் சேர்த்து அதை சிறப்பாக கொண்டாடினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது. இந்த லண்டன் மாநகரில் இருக்கும் இந்தியர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள், சிலர் செல்வந்தர்களின் பிள்ளைகள். இந்த நாட்டில் இன்பமாக காலம் கழிப்பதை தவிர இந்திய நாட்டை பற்றியோ, அங்கு நடக்கும் நிகழ்வுகளை பற்றியோ பெரும்பாலானவர்களுக்கு அக்கறை இல்லை. அவர்களுக்கு அதில் கவனம் ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் தேசபக்தி ஊட்ட வேண்டும். இந்தியாவை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். நகரின் சிறிய விடுதி ஒன்றில் விருந்துடன் சிறப்பு சொற்பொழிவு ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தார். சுமார் 120 பேர் கலந்து கொள்ள சம்மதித்திருந்தனர். அந்த நாளும் வந்தது. 7 மணிக்கு விருந்து. அசைவமில்லாத இந்திய சமையல்தான். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளரின் சிறப்பு சொற்பொழிவு. அதனால் மாலை 1 மணி முதலே 6 பேர்கள் அடங்கிய ஒரு குழு சமையல் வேலையில் இறங்கியிருந்தது. 120 பேருக்கு அதுவும் அந்நிய மண்ணில் சமைப்பதென்றால் சும்மாவா? பாத்திரம் கழுவுவதில் ஆரம்பித்து காய்கறி நறுக்குவது, குடிதண்ணீர் நிரப்பி வைப்பது, சமைப்பது, மேசை நாற்காலிகளை ஒழுங்குபடுத்துவது என்று நிறைய வேலைகள் இருந்தன. வேலை தொடங்கி 1/2 மணி நேரம் இருக்கும். அங்கே வேக வேகமாக வந்து சேர்ந்தார் ஒருவர். இங்கேதானே விருந்தும் சொற்பொழிவும் நடக்க இருக்கிறது என்று கேட்டார். அங்கே உள்ளவர்களும் ஆமாம் என்று சொல்லவே சரி என்று தலை அசைத்தவராய் தானே இழுத்து போட்டு பல வேலைகளை செய்தார். உதவிக்கு ஒரு ஆள் கிடைத்ததே என்ற சந்தோஷத்தில் அவரிடம் செமத்தியாக வேலை வாங்கினார்கள். தட்டு கழுவுவது, தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்வது, காய்கறி நறுக்குவது என்று அந்த மனிதர் முகம் சுழிக்காமல் எல்லா வேலையும் செய்தார். 6 மணி ஆகிவிட்டது. விருந்து தயாராகிவிட்டது. அங்கே வந்து சேர்ந்தார். அந்த விருந்தையும் சொற்பொழிவையும் ஏற்பாடு செய்த மனிதர் என்ன, எல்லாம் தயாராகிவிட்டதா என்றபடி மேற்பார்வை செய்தார். அந்த புதிய நபரை பார்த்ததும் அதிர்ந்தார். அவரோ வேர்க்க விறுவிற்க தண்ணீர் தொட்டியை நிரப்பிக் கொண்டிருந்தார். என்ன இது, இவரை போய் வேலை வாங்கி கொண்டிருக்கின்றீர்களே, இவர் யார் என்று தெரியாதா உங்களுக்கு என்று கோபமாக கேட்டார். அவர்களும் ஒன்றும் புரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இன்று சிறப்பு சொற்பொழிவு ஆற்றப்போவதாக ஒருவரை பற்றி நான் சொல்லியிருந்தேனே, அவர்தான் இவர். தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கும் பாரிஸ்டர் மிஸ்டர் MK காந்தி இவர்தான் என்றார். கேட்ட அனைவருக்கும் அதிர்ச்சி. சிறப்பு சொற்பொழிவாளரையே யார் என்ன என்று கூட விசாரிக்காமல் கடுமையாக வேலை வாங்கிவிட்டோமே என்று வெட்கமும் கூட. அவர்கள் மிஸ்டர் காந்தியிடம் மன்னிப்பு கேட்டனர். உடனே காந்தி, நான் யாரை எதற்காக மன்னிக்க வேண்டும்? இப்போது என்ன நடந்து விட்டது என்று மன்னிப்பு கேட்கிறீர்கள்? நாம் சாப்பிடப் போகும் விருந்துக்கான உணவை நாம் சேர்ந்து தயாரித்தோம். நான் மகிழ்ச்சியுடன்தான் இதை செய்தேன். யாரும் இதற்காக மனம் வருந்த வேண்டியதில்லை என்றார். மட்டுமல்ல, விருந்து ஆரம்பித்ததும் அனைவருக்கும் பரிமாறிவிட்டு கடைசியாகத்தான் தனது இருக்கையில் சென்று அமர்ந்து உண்டார். அதன் பின் மிகச்சிறந்த சொற்பொழிவை ஆற்றிய பின் விடை பெற்றார் ஐயரும் காந்தியும். சரி, வாவேசு ஐயர் பற்றிய கட்டுரையில் காந்தி எப்படி வந்தார் என்கிறீர்களா? அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சொற்பொழிவாளரை ஏற்பாடு செய்தவரே வாவேசு ஐயர் தான். மட்டுமல்ல, தான் தீவிரவாதத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தாலும், புரட்சிக்காரர்களான சாவர்கர் போன்றோரின் நண்பராக இருந்தாலும், நாடு சுதந்திரம் பெற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஐயருக்கு இருந்தது. அதனாலேயே அஹிம்சாவாதியான காந்தியை அவர் தலைமை தாங்கி சிறப்பு சொற்பொழிவாற்ற அழைத்தார். வாவேசு ஐயருக்கு காந்தியுடன் முதல் சந்திப்பு லண்டனில் நிகழ்ந்தது. அப்போது ஐயர் புரட்சி குழுவில் ஒருவர். தீவிரவாதத்தை பயன்படுத்தியாவது இந்தியாவிற்கு விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணமுடையவர். பல ஆண்டுகளுக்கு பின்னர் சேரன்மாதேவி குருகுல பிரச்சினைக்காக அவர் காந்தியை மீண்டும் சந்திக்க நேர்ந்தது. அது காந்தியுடனான அவரது 4வது சந்திப்பு. அப்போது ஐயர் முழுக்க முழுக்க மிதவாதியாக மாறியிருந்தார். அதற்கு காரணம் காந்தியுடன் அந்த லண்டன் சந்திப்பில் விழுந்த விதைதான். சுதந்திர போராட்டத்தின் புரட்சி வீரராக ஆரம்பித்த வாவேசு ஐயரது வாழ்க்கை எழுத்தாளராக, கட்டுரையாளராக, பத்திரிகையாளராக, குருகுல நிறுவனராக, ஆசிரியராக பரிணமித்த இறுதியில் பாபநாசம் அருவியில் முடிந்து போனது. இளமை காலம், திருச்சி கரூரை அடுத்த சின்னாளப்பட்டி வாவேசு ஐயரின் பிறந்த ஊர். April 2, 1881 பிறந்தார். தந்தையின் பூர்வீகம் திருச்சிக்கு அருகே இருந்த வரகநேரி. வரகநேரி வேங்கடேச சுப்பிரமணிய ஐயர் என்பதன் சுருக்கம்தான் வாவேசு ஐயர் என்பது. தாயாரின் பெயர் காமாட்சி அம்மாள். வரகநேரியில் பள்ளி படிப்பை முடித்தார். வீட்டிலேயே தனியாக ஆங்கிலமும் அவருக்கு கற்பிக்கப்பட்டது. மெட்ரிகுலேஷன் படிப்பில் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து சென்ட் ஜோசப் கல்லூரியில் BA பயின்றார். அங்கு லத்தீன் மொழியை சிறப்பு பாடமாக எடுத்திருந்தார். BAவிலும் மாவட்டத்தின் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். ஓய்வு நேரத்தில் ஆங்கில இலக்கியத்தை ஆர்வத்துடன் படித்தார். ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் எழுதும் ஆற்றல் கைவந்தது. தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் ஆர்வத்துடன் கற்றுத் தேர்ந்தார். இது போக குடும்ப வழக்கப்படி சம்ஸ்கிருதமும் வேதமும் கற்றார். இளவயதிலேயே அத்தை மகள் பாக்யலட்சுமியுடன் திருமணம் நிகழ்ந்து இல்லறம் தொடர்ந்தது. தந்தையின் விருப்பப்படி வழக்கறிஞர் ஆவதற்கு சென்னைக்கு சென்று BL பட்டப்படிப்பை முடித்தார். லண்டனில் ஓர் உளவாளி. திருச்சியில் வழக்கறிஞராக சில காலம் பணியாற்றியவர் மைத்துனரின் அழைப்பை ஏற்று ரங்கூனுக்கு சென்றார். அங்கு வழக்கறிஞராக பணியாற்றினார். ஆனால் அவரால் கீழ் நீதிமன்றங்களில் மட்டுமே பணியாற்ற முடிந்தது. உயர் நீதிமன்றங்களில் பணியாற்ற வேண்டுமானால் லண்டனுக்கு சென்று பார் அட் லா படித்து பாரிஸ்டர் ஆனால் மட்டுமே முடியும் என்று அன்று பிரிட்டிஷ் அரசு ஒரு சட்டம் வைத்திருந்தது. பாரிஸ்டர் பட்ட படிப்பிற்காக லண்டனுக்கு சென்றார் ஐயர். ஆப்ரஹாம் லிங்கன் சட்டக்கல்லூரியில் பயில துவங்கினார். அக்காலகட்டத்திலேயே அவருக்கு சுதந்திர தாகம் மிகுந்திருந்தது. போராடியாவது புரட்சி செய்தாவது சுதந்திரம் பெற்றே தீர்வது என்ற எண்ணத்தில் இருந்தார். லண்டன் வாசம் அவரை தீவிர புரட்சியாளராக்கியது. கல்லூரியில் உடன்படித்த விநாயக தாமோதர சாவர்கரின் நட்பு அதற்கு அடிப்படை காரணமாய் அமைந்தது. இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக ஆயினர். நாட்டு விடுதலைக்காக பல்வேறு இரகசிய முயற்சிகளில் ஈடுபட்டனர். நண்பர்களை ஒருங்கிணைத்து சுதந்திர இந்திய சங்கம் என்னும் இரகசிய சங்கம் ஒன்றையும் அவர்கள் நடத்தி வந்தனர். லண்டனில் இருந்தபடியே சென்னை மற்றும் புதுச்சேரியில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த இந்தியா போன்ற தமிழ் இதழ்களுக்கு பல்வேறு கட்டுரைகளை எழுதி வந்தார் ஐயர். சாவர்க்கரும் அவ்வாறே வட இந்திய இதழ்களில் புரட்சி கருத்து கொண்ட கட்டுரைகள் எழுதினார். ஆனாலும் அவர்களுக்கு அங்கே மிகப்பெரிய தொல்லையாக இருந்தது பிரிட்டிஷ் உளவாளிகள்தான். உளவாளி ஒருவரையே தன் ஆளாக ஆக்கி அவர் மூலம் தவறான செய்திகளை பிரிட்டிஷ் உளவு தலைமைக்கு அனுப்பி வந்தார் ஐயர். இந்நிலையில் பாரிஸ்டர் தேர்வில் வெற்றி பெற்றார் என்றாலும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு விசுவாசமாக இருப்பதாக ராஜ பிரமாணம் எடுத்துக்கொள்ள விரும்பாமல் அந்த பட்டத்தை துறந்தார். உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளாததால் அவர் மீது சந்தேகப்பட்டு உளவாளிகள் எப்போதும் அவரை சுற்றி வந்தனர். அவர்களை போக்கு காட்டி ஏமாற்றி எப்போதும் போல தனது பணிகளை லண்டனில் தொடர்ந்தார் ஐயர். சாவர்கருடனான நட்பும் உரையாடலும் அவரை எப்போதும் உற்சாகமாக செயலாற்றும்படி வைத்தன. அது வெகுகாலம் நீடிக்கவில்லை. லண்டனில் மாணவர் வேடத்தில் வந்து தங்கியிருந்தார் மதன்லால் திங்க்ரா என்னும் இளைஞர். அவருக்கு வங்காளத்தை இரண்டாக பிரித்த கர்சன் பிரபுவின் மீது தீராத கோபம் இருந்தது. கர்சனுக்கு அந்த தவறான ஆலோசனைகளை வழங்கிய கர்சன் வில்லி லால் காக்கா இருவரும் பணி ஓய்வு பெற்று லண்டனுக்கு திரும்பியிருந்தனர். அதனை அறிந்த மதன்லால் திங்க்ரா திட்டமிட்டு அவர்கள் இருவரையும் ஒரு நாள் சுட்டு கொண்டு விட்டார். தங்கள் நாட்டிலேயே தங்கள் அதிகாரி ஒருவர் இந்திய இளைஞரால் சுட்டுக் கொல்லப்பட்டது காவல்துறையினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. ஸ்காட்லாந்து போலீசாரை கைவசம் வைத்திருந்த அவர்கள் தங்கள் உளவு பணிகளை முடுக்கிவிட்டனர். இதனால் சாவர்கர் ரகசியமாக பாரிஸ் நகருக்கு புறப்பட்டு சென்றார். பாரிஸுக்கு போ. இந்நிலையில் இந்தியாவின் நாசிக்கில் ஜாக்சன் என்ற ஆங்கிலேய உயரதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கு ஆலோசனை வழங்கியதாகவும் அவரை கொல்ல லண்டனிலிருந்து துப்பாக்கியை அனுப்பி வைத்ததாகவும் சாவர்கர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவரை கைது செய்யவும் ஏற்பாடுகள் நடந்தன. அவர் லண்டனில் இல்லாத காரணத்தால் அவரை ஒன்றும் செய்ய இயலவில்லை. 3 மாதங்கள் கழிந்த நிலையில் தான் மட்டும் தனித்து பாரிஸில் வசிக்க மனம் விரும்பாத சாவர்கர் ஒரு கப்பலில் லண்டனுக்கு புறப்பட்டு வந்தார். இது ரகசிய போலீசாரின் கவனத்துக்கு வந்தது. கப்பலிலிருந்து லண்டன் மாநகரில் கால் வைத்த உடனே சாவர்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனால் மிகவும் வருத்தமுற்றார் வாவேசு ஐயர். இந்த சமயத்தில் அவரது தாயார் அகால மரணமடைந்ததாக வந்த செய்தி அவருக்கு மேலும் துயரத்தை தந்தது. ஆனாலும் தன் லட்சியத்தை கைவிடவில்லை. தேம்ஸ் நதிக்கரையில் தாயாருக்கான காரியங்களை செய்து மனம் தேடினார். பின் அடிக்கடி சிறைக்கூடத்துக்கு சென்று சாவர்கரை சந்தித்து ஆலோசனை நடத்தி வந்தார். இது பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை. அவர்களது குறி வாவேசு ஐயர் மீது திரும்பியது. அவரையும் கைது செய்ய நினைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடத் துவங்கினர். அந்த தகவல் ஐயருக்கு தெரிய வந்தது. அவர் தலைமறைவானார். காவல்துறையினர் லண்டனில் இருந்த இந்திய விடுதிகள் இந்தியர் வசிக்கும் பகுதிகளில் தீவிரமாக தேடியும் ஐயரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மாறு வேடத்தில் அவர் லண்டனை விட்டு வெளியேறினார். கப்பலில் பிரான்சுக்கு அவர் சென்று கொண்டிருந்த போது அவர் வைத்திருந்த கைப்பெட்டியில் இருந்த விவிஎஸ் என்று எழுதியிருந்ததை பார்த்து சந்தேகப்பட்டு விசாரித்தார் ஒரு காவல்துறை உளவாளி. சரளமாக ஆங்கிலத்தில் பேசியும் தன் பெட்டியை திறந்து காண்பித்தும் அதில் நீண்ட டர்பனும் ஷாலும் கம்பராமாயண நூலும் இருந்தன. தன் பெயர் வீர விக்ரம் சிங் என்று நம்ப வைத்தார். இவ்வாறாக பிரிட்டிஷாரை ஏமாற்றி அவர் பாரிஸை அடைந்தது ஒரு சாகச கதை. சதியும் விதியும். அங்கே காமா அம்மையார் ஐயரை ஆதரித்தார். அங்கும் தனது சுதந்திர போராட்ட பணிகளை ரகசியமாக செய்து வந்தார் ஐயர். சாவர்கரை விடுதலை செய்வதற்கான பணிகளிலும் ஈடுபட்டார். சதித்திட்டங்களை தீட்டினார். சில மாதங்களுக்கு பிறகு பிரிட்டிஷார் சாவர்கரை விசாரிக்க கப்பலில் இந்தியா அழைத்து சென்றனர். பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள மார்சேல் துறைமுகத்தை கப்பல் அடைந்த போது ரகசிய திட்டத்தின்படி சாவர்கர் கப்பலிலிருந்து கீழே குதித்தார். கடலில் நீந்தி தப்பிக்க முயற்சித்தார். பிரிட்டிஷ் வீரர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். ஐயர் காமா அம்மையாருடன் சாவர்கரை அழைத்துச் செல்ல கரையிலேயே காத்திருந்தார். சாவர்கரும் நீந்தி கரை சேர்ந்தார். ஐயர் அவரை அழைத்துச் செல்லும் முயற்சியில் ஈடுபட்ட போது பிரெஞ்சு போலீசார் சுற்றி வளைத்தனர். மறுபடி பிரிட்டிஷ் போலீசார் சாவர்கரை தங்களிடம் ஒப்படைத்து விடும்படி கெஞ்சினர். பிரான்ஸ் தேச சட்டப்படி அடைக்கலம் புகுந்தவரை காப்பாற்றுவது அவசியம். ஆனால் போலீசார் அதற்கு மாறாக சாவர்கரை பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்தனர். சட்டப்படி அது தவறு என்று ஐயர் வாதிட்டும் பயனில்லை. முயற்சி தோல்வியுற்றது. ஐயர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார். பாரிஸிலும் அவருக்கு ரகசிய போலீசாரால் தொல்லைகள் தொடர்ந்தன. சாவர்கர் நாடு கடத்தப்பட்டு அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டார் என்று செய்தி வந்து சேர்ந்தது. சாவர்கருக்கு 50 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதனால் மிகவும் மனம் வருந்தினார் ஐயர். அதே காலத்தில் அவரது குழந்தையான பட்டம்மாள் நோயிற்று காலமான தகவல் வந்து அவரது மன உளைச்சலை மேலும் அதிகமாக்கியது. இனியும் லண்டனிலிருந்து பயனில்லை என்று முடிவு செய்த ஐயர் அங்கிருந்து புறப்பட தீர்மானித்தார். ஆனால் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும்படியாக சென்றால் நிச்சயம் கைது செய்யப்படுவோம் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே ரகசியமாக இந்தியா புறப்பட்டுச் செல்ல முடிவு செய்தார். மாறுவேடம் மன்னர் காமா அம்மையார் ஒரு பார்சி என்பதால் அவரிடமிருந்து பார்சி மக்களின் நடையுடை பாவனைகளையும் வழிபாட்டு முறைகளையும் கற்றுக்கொண்டார். பார்சி மொழியில் சரளமாக பேசவும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். வேறு சில நண்பர்களிடமிருந்து முஸ்லிம் வியாபாரிகளின் பேச்சு நடவடிக்கை பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டார். ஏற்கனவே அவர் உருது அறிந்தவர் என்பதால் அதிலேதும் பிரச்சனை இருக்கவில்லை. பின் விரைவில் தான் பிரேசில் நகருக்கு செல்ல இருப்பதாக ஒரு கடிதத்தை தன் குடும்பத்தாருக்கு அனுப்பி வைத்தார். அது வழக்கம் போல் உளவாளிகளின் பார்வைக்கு கிடைத்தது. ஆகவே அவர்கள் ஐயர் தப்பி போகாத வண்ணம் பிரேசில் செல்லும் கப்பல்களை தீவிரமாக கண்காணித்தனர். ஐயரோ அவர்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டு பார்சி கனவான் வேடத்தில் ரயில் மூலம் தப்பி ரோமாபுரியை அடைந்தார். ரோமில் சில காலம் வசித்தார். அதே சமயம் தான் பாரிஸில் இருப்பதாக பிரிட்டிஷ் அரசை நம்ப வைப்பதற்காக பின் தேதியிட்ட பல கடிதங்களை எழுதி அவர் காமா அம்மையாரிடம் கொடுத்திருந்தார். காமாவும் லண்டனில் பல்வேறு இடங்களில் இருந்து அவ்வப்போது அதை தபாலில் சேர்த்து வந்தார். அந்த கடிதங்கள் உளவாளிகளின் கைகளுக்கு போய் ஐயர் லண்டனில் எங்கோ தலைமறைவாக இருக்கிறார் என்று அவர்களை நம்ப வைத்தன. ஐயர் ரோமிலிருந்து புறப்படும் போது தன்னை ருஸ்தும் சேத் என்பவராக உருமாற்றிக் கொண்டு அதற்கான ஆதாரங்களையும் முகவரி அட்டை உள்பட தன் கைவசம் வைத்துக் கொண்டு எகிப்தின் தலைநகர் கெய்ரோவுக்கு சென்றார். அங்கு சில வாரங்கள் வசித்தவர் தன் உருவத்தில் சில மாற்றங்களை செய்து ஒரு முஸ்லிமாக தன்னை உருமாற்றிக் கொண்டார். பாரசீக மொழியில் அச்சிடப்பட்ட முகவரி அட்டை ஒன்றையும் அச்சிட்டு கைவசம் வைத்திருந்தார். சில நாட்கள் அங்கும் இங்குமாக சுற்றிய பின் ஹஜ் யாத்திரை முடித்து திரும்பும் பயணிகள் கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவுக்கு புறப்படும் கப்பலில் ஏறினார். அப்போது அவருக்கு 29 வயது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.